నిమేషోన్మేషాభ్యాం ప్రళయముదయం యాతి జగదే తమేత్యాహుస్సంతః ధరణిధర రాజన్యతనయే తదున్మేషాజ్జాతం జగదిదమశేషం ప్రళయతః పరిద్రాతుం శంఖే పరిహృత నిమేషాస్తమదృశః తవాపర్ణే కర్ణే జపనయన పైశున్యచకితాః నిలీయంతే దూయే నియతమ నిమేషాశ్రభరికాః ఇయం చ శ్రీః మద్దచ్చదపుటకవాటం కువలయం జహాతి ప్రత్యూషే నిశిచ విఘటయ్య ప్రభిషతి. 55-56 శ్లోకంగల్ సౌందర్యలహరి ప్రకరణం. பக்தியும் தத்துவத்தையும் சேர்த்து சொல்லக்கூடியதான பிரகரணம் சௌந்தர்யலஹரி பிரகரணம். தத்துவத்தை மட்டும் சொல்லக்கூடியதான பிரகரணம் நம்ம பார்த்தோம் விவேக சூடாமணி போன்ற பிரகரணங்கள். இது தத்துவத்தையும் சொல்றது பக்தியும் சொல்றது. சமயத்துல நமக்கு வாழ்க்கையில வரக்கூடியதான எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ்கெல்லாம் சமாதானமும் சொல்லு. வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் வருது, அத சொல்லிட்டு வர்றதில்லை. நான் இப்ப வரப்போறேன்னு யாருக்கும் வார்த்தை கொடுக்கறது இல்லை, ஆனா வந்துடுறது. அவைகளுக்கெல்லாம் சமாதானம் எப்படி பண்ணணும் அவைகள்லாம் இந்த புத்தகத்துல சொல்லியிருக்க. அப்படி இருக்கும் பொழுது அம்மாட்டிய வர்ணனம் சரீர வர்ணனம் ஆரம்பிச்சிருக்கோம். அது கேசாதி பாதாந்தம் சொல்லிருக்கோம். பாதாந்தி கேசாந்தம் சொல்றது வழக்கம். இருந்தாலும் தலையிலிருந்து திருவடி வரைக்கும் சொல்றோம். எதற்காக இப்படி திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, நம்ம மனசுல அம்பாளுடைய தோற்றம் இப்படித்தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தலையிலிருந்து ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் வரும். பாதத்தை வரைக்கும் வந்த பிறகு அங்கே மனசு நின்று போயிடும், வேற எங்கும் போகாது. அம்பாளுடைய திருவடியிலேயே பாதம் நின்று போயிடும். அந்த பாதங்கள்லயே நம்ம மனசு நிற்கும். அப்பொழுது இந்த மனுஷனுக்கு உயர்ந்ததான ஒரு ஞானமும் மன நிம்மதியும் ஏற்படும். அதற்காக இப்படி சொல்ல தொடங்கினார். இதுதான் முக்கியமாக வேண்டியது. சிஷ்யானாம் பாதே அதிகார. அம்பாட்டிய திருவடியில தான் நமக்கு அதிகாரம். ஏன்னா அந்த பாதங்களே நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமை உள்ளவைகள். அம்பாட்டிய நாலு கைகள்லயும் நாலு ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்க. அபயம் வரதும் இல்லையே, அபய முதிரை வரத முதிரையும் இல்லையே அப்படின்னு கேட்ட, உங்களுடைய பாதங்களே பாணிப்யாம் அபயவரதோ தெய்வதகடா சுவேகா நைவாசி பிரகட்டித வராபி ஜபனையா அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கு பதில் சொல்லியிருக்கான். உங்களுடைய பாதங்களை நினைச்சாலே போறோம், வாழ்க்கையில மனுஷனுக்கு ஏற்படக்கூடியதான எல்லா விதமான இன்னல்கள் இல்லாமல் அன்றுவிடும். அவனை அபகதபாப்பா விஜரோ விமிருத்தியோ அப்படின்னு உபரிடத்தில் சொன்ன பிரகாரமா, புண்ணிய பாபங்களுக்கு அப்பாற்பட்டவனாக சுத்தனாக ஆக்கிவிடுவாள். அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு நிலை அந்த பாதங்களுக்கு இருப்பதனால்தான் விசேஷமாக இப்படி ஒரு வர்ணனம். நம்ம மனசுல பகவானுடைய ஸ்வரூபம் நிக்கணுமையானால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை தியானம் பண்ணணும். எப்படி ஒவ்வொரு அவயவமாக தலைமுடி கிரீட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு, கிரீட்டத்தில் இருக்கிற மணியிலிருந்து ஆரம்பிச்சு, தலைமுடிகள்லேருந்து ஆரம்பிச்சு, நலாட்டத்திலிருந்து சொல்லி இப்ப கண்கள்ல சொல்ல தொடங்கினோம். இந்த அம்பாளுடைய கண்களுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தேன். சாதாரண மனுஷியாளுடைய கண்கள்லாம் என்ன பண்றது, கண்ணு கொட்டின்றே இருக்கு. அது இல்லாத போனா நன்னா இருக்காது. கண்ணை கொட்டலைன்னா நன்னா இருக்காது மனுஷியாளுக்கு. ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஒருத்தர் கப்பப்ப கொட்டின்றே இருக்கணும். ஆனா அம்பாளுடைய கண்கள் கொட்டுறது இல்லை. ஏன் கொட்டுறது இல்லை, அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். இப்ப கண்ணு கொட்டாமல் உறுத்தியே பார்த்துட்டே இருந்தா நன்னா இருக்காதுன்னு சொன்னேன். ஆனா அம்பாளுடைய கண்கள் அதிலாவண்யமாக இருக்குன்னு கீழ் ஸ்லோகங்கள்ல சொன்னோம். கங்கா யமுனா சரஸ்வதி மூணும் கலந்தால் எப்படிப்பட்டதான ஒரு புண்ணியமானது இவனுக்கு உண்டாகிறதோ அப்படிப்பட்டதான புண்ணியம் கை புண்ணு கண்ணக்கூடியதான செயல் அந்த கண்களுக்கு பார்வைக்கே உள்ளதுன்னு சொன்னேன். இருந்தாலும் அந்த கண்கள் கொட்டலையே, எதற்காக கொட்டல? அதுக்கு காரணம் அம்மாளுடைய கண்கள் என்ன பண்றது? உன்மேஷ நிமிஷோத்பர்ண விபன்ன புவனாவளி. உலகத்தை எல்லாம் ஈரேழபதினாத உலகங்களை எல்லாம் அம்பாள் தான் சிருஷ்டி பண்றார். சிருஷ்டி பண்றான்னா இப்ப ஒரு குயவன் குடத்தை உண்டு பண்றானே, ஆனால் அவன் ரொம்ப சிரமப்பட வேண்டியதா இருக்கு. என்ன ஆத்தாங்கடைக்கு போய் மண்ணை கொண்டு வந்து அது வேற கொண்டு வர்றது ரொம்ப சிரமம். கழுதுக்கு மேல ஏற்றி வச்சு அதை கொண்டு வந்து அதுல இருக்கக்கூடியதான சின்ன சின்ன கரக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஜலத்தை விட்டு நல்லா அதை பிசைஞ்சு சுத்தமாக ஆக்கி அதை குடமாக அந்த சக்கரத்துல வச்சு அதை சுத்தி குடமாக ஆக்கி அப்ப கனியா எழுதோ இல்ல அதை காஞ்ச வரைக்கும் வச்சு அதுக்கப்புறம் சூளையில வச்சு அது நல்லா அது பக்குவமாகும்படி ரொம்ப அதிக நேரம் சூளையில வச்சா கருப்பாயிடும், முன்னாலே எடுத்தா உடஞ்சி போயிடும். அதை அப்படி தகுந்தா பத்திரமா வச்சு அதை எடுத்து அதுக்கப்புறம் உங்களை கொடுக்குறான். ஒரு சின்ன குடத்தை தயார் பண்ணமே ஆனால் அவனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, எவ்வளவு ஒரு சக்தி வேண்டியிருக்கு, அதுக்கு எவ்வளவு ஒரு அபியாசம் வேண்டியிருக்கு. நீங்க நம்ம நினைஞ்ச டக்கரை பண்ணிட முடியுமா? எத்தனையோ நாட்கள் எத்தனையோ குடங்களை உடச்சு உடச்சு அதுக்கப்புறம் தான் அவன் பண்ணினான். குடத்தை அவன் பண்றான்னு சொன்னா அதுக்கு பின்னால எவ்வளவு ஒரு அபியாசம் இருக்கு, எவ்வளவு பிராக்டிஸ் இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும். இப்படி எல்லாவற்றையும் அவன் பண்ணி கொண்டு இருக்கானே அந்த குயவன், அந்த குடத்துக்கே இவ்வளவு சிரமமா இருக்குமே, ஆனால் உலகத்தை உண்டு பண்றதுக்கு எவ்வளவு சிரமம் யோஜனை பண்ணிப்பாரு. அது எப்படி உண்டானா மட்டும் போறாது, உண்டு பண்ணினா வராது, வளரணும்னு சின்ன குழந்தை அப்பதான் உண்டா இருக்கு. அதனுடைய உடம்புல உங்க உடம்புல என்ன இருக்கோ அத்தனை அவயவங்களும் இருக்கு. அதுவும் பால் சாப்பிடுறது, அதுவும் ஜீர்ணமாக்கி கொடுறது, அதுவும் ஒண்ணு ரெண்டுக்கு போறது, எல்லாமும் பண்றது, ஃபர்ஸ்டே கத்துறது, இத்தனையும் அது பண்றது. அது சாப்பிட்டே இருந்தா வளர்ந்துட்டே இருக்கு நாளுக்கு நாள். இத்தனையும் ஒரு சின்ன விவகாரம் வந்து எப்படி தயார் பண்ணினாம்பாள்? அது போல எத்தனை குழந்தைகள், எத்தனை இனங்கள், ஒண்ணு மாதிரி ஒண்ணு இருக்கா இல்லையே? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்தா இருக்கு. அவளுடைய மனசும் ஒவ்வொன்றும் வெவ்வேறையாகத்தானே இருக்கு. இத்தனையும் தயார் பண்ணமையானால் எவ்வளவு சிரமம், எத்தனை புஷ்பங்கள், எத்தனை பலங்கள், எத்தனை மான்கள், எத்தனை மிருகங்கள், அததுக்கு தனித்தனியாக என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய உலகத்தை எப்படி தயார் பண்ணினா? அதுக்கு எவ்வளவு சிரமப்படணும்? ஏதாவது உண்டா? ஒண்ணும் கிடையாது. ஒரு சிரமமும் இல்லாமல், ஒரு எஃபர்ட் இல்லாமல், அவலீலையாக எல்லாவற்றையும் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி பண்ணிருக்க? கண் பார்வையாலையும் அம்பாள் தன்னுடைய கண்கள்னால இப்படி கறந்து திறந்து பார்த்ததுமே கண்ணுல இருந்து எல்லாமும் உண்டாரு. அந்த நேத்திரத்துல அவ்வளவு சக்தி இருக்கு. உலகங்களை எல்லாவற்றையும் ஈரெழுபத்தி நாலு புவனங்களும் அதுல இருக்கக்கூடியதான 84 லட்சம் ஜீவராசிகளும் அந்த ஜீவராசிகளுடைய ஒவ்வொரு வியக்தியும் அவளுடைய பிறவியை அம்பாள் வெறுமன கண்ணை திறந்து பார்த்து கொடுக்கிறார். அதோட மட்டுமல்ல அவளை அனுஷ்டணமும் கவனித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கு. வெறுமனை உண்டு பண்றது மட்டும் இல்ல, அவளை கவனிக்கணும். அம்மா குழந்தை பிறந்ததுன்னா அவட விட்டு புள்ள இல்ல, 24 மணி நேரம் கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டே இருக்க அந்த குழந்தைய. கிராமத்துல தான் நாயினாரி வந்து எழுந்துட்டு போயிடும்ல வீட்டுக்குள்ள, இங்க அந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நீங்க 8வது வரும்னா இதை கேளு. கிராமத்துல அப்படி கிடையாது. அந்த குழந்தைகள் அவ்வளவு பத்திரமா பார்த்துட்டு அப்படி பார்த்து வளர்த்து இவ்வளவு பண்ணினா இப்பொழுது குழந்தைகள்லாம் நீ என்ன பண்ணினேன்னு கேட்கறது அது இருக்கட்டும். இருந்தாலும் அந்த குழந்தைகளை வளர்றதுக்கு அந்த குழந்தை ஏன் அழகுதுன்னு தெரியாது. அது எறும்பு கடிச்சுட்டு இருக்கோம், வயதை வலிச்சுட்டு இருக்கோம், ஒன்றும் தெரியாது. அது வெறும் அழகுதான் அழகு, பசிக்காக அழகுதா, எதற்காக அழகுது தெரியாது. அந்த குழந்தைங்க அவ்வளவு தூரம் சிரமப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவளுக்கு பேச்சு சொல்லி கொடுத்து எல்லாம் சொல்லி கொடுத்து பெரியவளாக்குறானோ இல்லையா? அதே விதமாகத்தான் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அம்மா. பகவத்கீதையில் நம்ம வாசம், பிதாதி லோகஸ்ய ஜராஜரஸ்ய, உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் அப்பாவா கிருஷ்ண பரமாத்மா இருக்கா, நான் தான் இருக்கேன்னு பரம்பரோட சொன்னோம். அதே போல இங்க அம்மா என்ன சொல்லுங்க, அம்மாவா இருக்கா, ஸ்ரீ மாதா எல்லோருக்கும் அம்மாவா இருக்கா, லோக மாதா விஸ்வமாதா ஜகத்ராத்ரி விசாலாட்சி விராகிணி விஸ்வமாதா, உலகத்துல எல்லோருக்கும் அம்மாவா இருந்தால் இருக்கா, அம்மாவா இருக்கானா பிறக்கிறதுக்கும் காரணமா இருக்கா, பிறந்தவரை அவளை காப்பாத்துறதுக்கும் காரணமா இருந்துட்டு இருக்கா, அவள் வளர்ச்சிக்கும் காரணமா இருந்துட்டு இருக்கா, கடைசியில அவளை தன்னிடத்துல சேர்த்து கொள்றதுக்கும் காரணமா இருக்கா, எல்லாவற்றையும் காரணமா இருக்கணும். எல்லாருக்கும் எல்லா செயலுக்கும் அந்த அம்மா கண்ணை பார்த்துட்டே இருக்கணும். நம்மள எப்படி அம்மா அந்த குழந்தையை விடாம பார்த்துட்டு இருக்காளோ கவனிச்சுட்டு இருக்காளோ அதே விதமாக அம்மா கவனிச்சுட்டு இருக்கா. நம்மள அப்படி தெரியலையே சார், அப்பா என்ன பாக்குற போல தெரியலையே. வாழ்க்கையில கஷ்டமா கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தான் வருது. ஒண்ணு ரெண்டுன்னு சொல்ல முடியல, என்ன சொல்ல முடியாத கஷ்டம் எல்லாம் வருது, அனுபவிக்க முடியாத கஷ்டம் வருது. நாம என்ன பண்ணிடும் பாப்போம், ஏன் இப்படி வருது? நமக்கு வந்தாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தை இழக்கம் பேரடக்கம் பேசிக்கு வந்தா அப்படின் தாங்க முடியலையே, சொல்லடா இல்லையா. நம்ம அம்மா எங்க பாக்குற என்ன சந்தேகம் வரத்தானே வருது, பாக்கணும். அம்மா சொல்ற உன்னை என்னைக்கு நான் கைவிடல, ஒரு நாளும் கைவிடல, ஆனா பண்ணின பாபத்தினால ஜென்மாந்தரத்தை பண்ணின பாபத்தினால இப்படி எல்லாம் துன்பங்கள் வருது. இந்த துன்பங்கள் வந்தா நான் என்ன பண்றேன், என் இடத்துல பக்தி இருக்கிறவளுக்கு அந்த பெரிய மலையளவுக்கு வர்றது சின்னதாக வரும்படி பண்ணி விடுறேன். என்னுடைய பக்தியினால நான் என்ன பண்றேன், அதெல்லாம் நீங்க அனுபவிச்ச போல கணக்குல எழுதிக்கிறேன். பெரிய மேறு வர்றதான வரைக்கும் ஒரு பாபம் பண்ணினோம், அதை என்ன பண்ணின ஒரு சின்ன பாபமா பண்ணிட்டு இதை அனுபவிச்சே போயிட்டு போற பரவாயில்ல அப்படிங்கிற. அது காரணம் என்ன, நம்ம பண்ணியதுதான பக்தி, நியாயமா பண்ணியதுதான் தப்பிதுக்கு அவ்வளவு வந்து இருக்கணும். இருந்தாலும் என்ன பண்ணினா உங்களுக்கு நல்ல வழியில இருக்கணும் அப்படின்னு சரி பண்ணி. ஆனா நமக்கு இதுவே தாங்க முடியல, ஏன் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கு. சின்ன வயசுல கொஞ்சம் தைரியமா இருந்து எல்லாரும் தாங்கக்கூடியதான ஒரு நிலை இருந்தது. வயசாக குழந்தைகள் வருது, அவ வளர காலத்துல என்ன ஆகுமோ என்னமோ ஒரு பயம் வந்துடுது, அதனால்தான் கஷ்டம். அப்ப இந்த துன்பங்கள்லாம் நம்ம போகணுமே, என்ன சரணாகதீனார்த்த பவித்ராண பதாயணே சர்வஸ்ய ஆர்த்திஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. சர்வஸ்ய ஆர்த்திஹரே, எல்லோருடைய மனசுல இருக்கக்கூடியதான டென்ஷன் கவலை இவைகள்லாம் போகக்கூடிய பெருசா வந்தா போல தெரியும். அம்மாவை தியானம் பண்றவளுக்கு அடுத்த கஷணம் போயிடும், ஒண்ணுமே இருக்காது. ஆனா வரப்ப மட்டும் அந்த துன்பம் இருக்கே ஜென்மாந்தில பண்ணதை அனுபவிச்சாக்கணும். அவள் பெருசா வரும் அடுத்த கஷணம், அது ஏதோ ஒரு சொல்யூஷன் வரும் சார், எப்படியோ போயிடுது சார், நமக்கே தெரியாது. அது மாதிரி அம்மாவை என்ன பண்ணிட்டு இருக்க, எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்க, பார்க்கணும்னு கண் கொட்டினா அந்த சமயம் போயிடுமேங்கிறது பயம். மூணு செகண்ட் கரண்ட் வரலன்னா கரண்ட் அவாய்டு போலியோ, கரண்ட் அவாய்டு தான் கம்ப்யூட்டர் போயிட்டு போல, நீங்க டைப் எடுத்து எல்லாம் கிருஷ்ணா கூட ஆயிடு போலியோ. அவன் என்ன பண்ற, போகக்கூடாது, சர்வதா சர்வ காலமா இருக்கணும். அதனால என்ன பண்ற, கண் கொடுத்ததை நிறுத்திவிட. உண்மேஷ நிமிஷங்களுக்குள்ள இந்த நிமிஷம்னு நிமிஷம் இல்ல நிமிஷம், நிமிஷம்னா கண்ணை கொட்டுறது, உண்மேஷம்னா கண்ணை திறக்கிறது, இந்த கண்ணை மூடுறதே இல்லையா பாத்தீங்கள. நம்ம மேல எவ்வளவு அனுகிரகம் இருந்தா தான் கண் கொட்டுறதையே நிறுத்திவிடா, ஏன் என்னுடைய பார்வை எப்பொழுதும் இவ மேல விழணும், இவ மேல விழணும்னு நினைக்கிறேள. அப்படி நாம என்ன பண்ணினோம், அம்பாளுக்கு ஒன்றும் பண்ணல. 199 பேர் அம்பாளை நினைக்கிறதே இல்லை, அறம்பொருளை நினைக்கிறது இல்லை. ஏன்டா அவன் தான் வெளிநோக்கி பார்த்துட்டு இருக்கானே, கண்ணு காது மோக்க நாக்க வெளி நோக்கி சுட்டிக்கப்பட்டிருக்கு, வெளியில தான் பார்த்துட்டு இருக்கான், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். எதை பார்க்கணுமோ அது பார்க்கல, எது அவனுக்கு விதிச்சிருக்கோ அதை அவன் பார்க்கல. வாழ்நாள் முழுக்க இப்படி ஆயிட்டு இருந்தாலும் அம்பாள் கண் கொட்டாம உங்களை பார்த்துட்டு இருக்கான், அந்த மறுபொருள் பார்த்து கொண்டே இருக்கு. எதற்கா என்னைக்காவது இவன் திரும்பி பார்க்க மாட்டானோ, அவன் எனக்கு 100 கொடுத்துருக்கேன், ஒரு நாளாவது திரும்பி பார்க்க மாட்டானோ, ஒரு தடவை திரும்பி பார்த்தா போறோம் நான் ஆட்கொள்வேன். அதற்காகத்தான் கண் கொட்டாம பார்க்கல. அம்மாள் ஏன் கண்ணு கொட்டல? நீங்க திரும்பி அம்மாவை பார்க்கணும். ஒரு கணம் பார்த்தால் போறோம், மறுபடியும் உங்களை பக்தாளா ஆக்க தயாரா இருக்கேன். நல்ல பிராதமிகமான அந்த எஃபர்ட்டும் நமக்கு இல்லையே. ஏன் இல்ல? நமக்கு ஒரு குரு கிடைக்கணும். அந்த குருவானவர் நல்ல வழியில நம்ம திருப்பி பார்க்கணும். அதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணிருக்கணும். அதை பண்ணலையே. போன ஜென்மாவதான் பண்ணல சார், இந்த ஜென்மாவதான் பண்றோமா? இல்லையே, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கமே. அப்ப ஒரு சத்சங்கம் கிடைச்சு என்னைக்கு இவன் திரும்புவானோ அன்னைக்கு அது ஏற்படும். ஆகையால் அதற்காகத்தான் என்ன பண்றாங்க, என்னைக்காவது உங்களுக்கு நல்ல ஒரு வழி வரணும் என்பதற்காகத்தான் கண்களை கொட்டுறதில்லை. அது ஒரு காரணம். முக்கியமான காரணம் என்ன இது? ஆனா இன்னொரு காரணம் என்ன தெரியுமோ, கண்ணை மூடினா க்ளோஸ் தான். கண்ணை எப்பவுமே திறந்திருக்கணும். ஆத்மா ராம அஷ்ட முனைய நிர்கிரந்தாப்பிருக்கிரமே உருவந்தி அகைதுகிம் பக்திம் இத்தம் பூத குணோ ஹரே. சுக்கஸ்வாமி சொல்றார் பாகவதத்துல. ஆத்மா ராமாலா ஆயிட்டா, ஞானிகளா ஆயிட்டா, இருந்தாலும் பகவான தியானம் பண்றாளாம். உங்களுக்கு எதுக்கு சுவாமி? தியானம் வந்தாச்சு, தியானத்தினால ஞானம் வந்தாச்சு, ஞானத்தினால சாட்சாத்காரம் வந்தாச்சு, சாட்சாத்காரத்தினால உங்களுக்கு முக்தியும் கிடைச்சாச்சு. மறியும் பார்க்கறேன், மறுபடியும் பார்க்கறேன், எதற்காக? இந்த வழக்கம் ஆயிடுச்சு சார். அதே விதமாக அந்த பகவானுடைய குணகணங்கள் இருக்கு, அந்த லீலைகள் இருக்கு, அதை கேட்க கேட்க அந்த மனசு அங்கே தான் ரமிக்கிறது, அதை எங்கேயும் ரமிக்கல. அதே விதமாக சர்வதா சர்வ காலமும் நாம் அந்த பகவானுடைய திருவடிகளிலேயே நம்ம ரமிக்கணும் என்று சொல்லினையானால் அதுக்கு ஒரு குருநாதன் கிடைக்கணும். அவருடைய வார்த்தை நமக்கு காதல விழணும். சுத்வா குணான் புவன சுந்தர திருண்மதாந்து. அந்த குணகணங்களை கேட்டு 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 நம்ம மனசு உருகணும். உருகினா தத்துவம் தானா புரியும். உபனிஷத் தத்துவம் இருக்குமே தெரியல, அது அவ்வளவு சுலபம் இல்லை. அது நமக்கு புரிஞ்சு இந்த ஜென்மா அதை சாட்சாத்காரத்துக்கு வரணும்னு அனுகிரகம் வேணும். இந்த அனுகிரகம் நீங்க பார்த்ததே அம்பாள் உங்களை திரும்பி பார்க்கணும். அதுல அனுகிரகம் இருக்குது, கிரகம்னா அடையுது. எப்ப தாங்கள் அம்பாள் சரணாகதி அடைஞ்ச பிறகு அம்பாளுடைய பார்வை உங்க மேல விழும். அப்படி விழுந்தால் இனிமேல் நீங்க அனுபவிக்க கட்டம் ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு. கண்ணை மூடினா என்ன ஆயிடும்? உலகங்கள்லாம் லயிச்சு விடும். ஏன்னா கண்ணு திறந்ததுனால தானே உலகங்கள் வந்தது. கண்கள் மூடினா எல்லாமும் அங்க உள்ள லைட்டு போயிடுமோ இல்லையா? அதனாலதான் பார்த்தாராம், இந்த ஜனங்கள் சௌக்கியமா இருக்கணும். இவளுக்கு இந்த பிறவியிலேயே க்ஷேமம் நல்லது ஏற்படணும். நல்லது ஏற்படணுமே ஆனால் அவ எப்படி இருக்கணும்? அவ முயற்சி பண்ணணும். என்னைக்கு முயற்சி பண்றாளோ அவளுக்கு பணத்தை நான் கொடுக்க தயாரா இருக்கேன். நான் இதுக்குள்ள மூடிவிட்டேன்னா அவளுடைய முயற்சி எல்லாம் போயிடுமோ இல்லையோ? அதனால பண்றது. ஆய உலகம் அழியாம இருக்கணும். உலகத்தில் இருக்க ஜனங்கள் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கணும். அதற்காக என்ன பண்றேன்? இந்த உலகங்கள் க்ளோஸ் ஆகப்படாது. அதற்காகத்தான் கண்ணை திறந்த கண்ணை மூடுறதில்லை. நிமேஷ உன்மேஷாப்யாம் பிரளய முதயம் யாதி ஜகதி. நிமேஷ உன்மேஷாப்யாம் அம்பாண்டிய கண்களை திறந்தால் உலகமானது உண்டாகிறது. மறைஞ்சால் பிரளயம் உண்டாகிறது. அதனால்தான் நிமேஷத்தினால பிரளயம், உன்மேஷத்தினால சிருஷ்டி. இதனால என்ன தெரிகிறதுன்னு, அந்த பிரம்மத்துக்கு அவலீலையா உலகத்தை உண்டு பண்ணக்கூடிய சர்வசக்திகம். நமக்கு ஒரு சின்ன செயல் பண்ணமே எல்லாம் சிரமமா இருக்கு. இங்க சிரமமா இருக்குன்னா இப்ப தெரியாது, வயசான குறை தான் தெரியும். ஒரு 70 வயசு ஆயிடுதுன்னா சேர்ல இருந்து எழுந்துக்கிறதுக்கே கஷ்டம் சார். அப்ப தெரியும் நமக்கு என்ன வெயிட்டுன்னு. இப்ப எல்லாம் வெயிட்ட குறை வெயிட்ட குறை டாக்டர் சொன்னா நம்ம கேட்கறது இல்ல. அந்த 70-75 வந்த பிறகு அவனே எழுதுகிறது, ரெண்டு சேரையும் கையை பிடிச்சிட்டுதான் எழுதுக்கிறான். ஏன் சுவாமி நேர்? அவ்வளவு சிரமமா இருக்கு. இந்த சரீரத்தை தூக்குறதே சிரமமா இருக்கு. மீதி எல்லாம் அப்புறம் மாடிபடு ஏறுறது சிரமமா இருக்கு. காரணம் என்ன? அந்த உடம்புல இருக்கக்கூடியதான சக்தி குறைஞ்சி போச்சு. அந்த சக்தி எப்பவும் நமக்கு இருக்கணுமே ஆனால் ஆத்யா சக்தியான அம்பாட தியானம் பண்ணணும். அது பண்ணலையே பிராணசக்தி பரானஹா. ஒவ்வொரு விரதத்திலயும் பிராண பிரதிஷ்டேன்னு ஒண்ணு பண்றேன் பகவானுக்கு. பிள்ளையார் சதுர்த்தி வந்தது, நாளைக்கு நவராத்திரி வருது, பிராண பிரதிஷ்டை பண்றேன். பிராண பிரதிஷ்டன்னா இதயத்துல அவர கையை வச்சோம்னா அம்மா இடத்துல அவர கையை ஒண்ணு அல்ல சுவாமிக்கு இடத்துல கையை வச்சு அந்த பிராணபுரத்த மந்திரத்தை சொல்றேன், என்னுடைய பிராணங்கள் இங்க இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த சுவாமி யார உயிரோட இருக்கார், அவர் உயிரோட இருக்கார், அவருக்கு நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். கடைசியா அடுத்த நாள் நம்ம புன பூஜை பண்ணும் பொழுது எக்கேனய ஜந்த தேவா அப்படின்னு சொல்லி அந்த விக்கிரத்தை அசைக்கிறோம். மறுபடியும் அந்த பிராணங்கள் நமக்குள்ள வந்துருது. இப்படி இந்த பிராணசக்தியும் உள்ள அனுப்பிச்சு அதை பூஜை பண்ணி மறுபடியும் எடுத்துக்கிறோம். அங்க பூஜை பண்றது யாருக்கே பரமாத்மா. சோ பிள்ளையார் பூஜையிலயோ சரஸ்வதி பூஜையோ அப்பாண்டியன் பூஜையோ லட்சுமி பூஜையை பண்றதுல எதுக்கு பரமாத்மாவுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன், பரம்பொருளுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க. ஆனா விவகாரம் என்னன்னா அந்தந்த பெயர்ல பண்ணிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபம் கண்ண மூடினா மறைஞ்சு போயிடும் சார், மறைஞ்சு போயிடுதுன்னா மறுபடியும் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வராது. இந்த 100 வயசுக்குள்ள அடைஞ்சாகணுமோ இல்லையோ, இந்த ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருக்கணுமோ இல்லையோ, மறுபடியும் பிறவி இறப்பு இறப்பு பிறவி இறப்பு பிறவின்னா நமக்கு தெரியலாம், மறந்து போயிட்டா எவ்வளவு கஷ்டம்னு. அதுக்கப்புறம் பரதண்டில இருந்து கஷ்டம் வரிசையா வந்துட்டே இருக்கு இவனுக்கு. உத்தியோகம் வர்றதுக்கு முன்னால கஷ்டம், உத்தியோகம் வந்ததுனால உத்தியோகத்துல கஷ்டம், உத்தியோகம் கஷ்டத்துல இருந்து ப்ரமோஷன் வரலேன்னு கஷ்டம், ப்ரமோஷன் வந்து ரெக்கக்னேஷன் வரலேன்னு கஷ்டம், எத்தனை கஷ்டங்கள் வரும். ஒரு நாளைக்கு 2000 ஆயிட்டமேனு கஷ்டம், அதுக்கப்புறம் வேற எங்கேயும் உத்தியோகம் கிடைக்கலையேன்னு ஒரு கஷ்டம். எல்லா நேரமும் ரிட்டையர் ஆயிட்டீரோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்மளை கிண்டல் பண்றாரேன்னு அது ஒரு கஷ்டம். மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டம் பத்திரம், எல்லாரும் ஆனவரும் அந்த மரணம் என்ன ஆகுமோன்னு ஒருத்தருக்கும் தெரியல. மரண சந்தர்ப்பத்துல என்ன ஆகும் எப்பாக ஒன்னும் இவருக்கு புரியல. அது ஒரு பெரிய சிரமம், எல்லோருக்கும் ஒரு பயம் மரணத்தை கண்டா. ஆனா சாஸ்திரம் சொல்றது நீ அம்பாட நினைச்சா போறோம் ஒரு பயம் கிடையாது, ஒரு பயமும் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்றது. ஆனா நம்ம பயந்துட்டுதான் இருக்கோம். அப்படி இந்த ஜனங்களுக்கெல்லாம் இந்த பிறவியிலே இவளுக்கு முக்தியை அடைக்கணும், அவளுக்கு ஒரு தொந்தரவும் வரப்படாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கான், கண்ணை கொண்டு நிறுத்தி விட்டா. நிமேஷோன்மேஷாம் பிரளய முதயம் யாதி ஜெகதி, கண்ணை திறந்தா உலகங்கள் உண்டாச்சா, கண்ணை மூடினா உலகங்களுக்கு எல்லாம் பிரளயம் உண்டாயிடும். கண்ணுக்கு அவ்வளவு பவர், நம்ம கண்ணுக்கும் பவர் உண்டு. பார்த்தா பார்த்தா அழிஞ்சு போயிடுத்துட்டோம், கல்லடி பட்டாலும் பரவாயில்ல கண்ணடி படப்படாது. லோகத்துல அப்படி சொல்ற பத்தில அவன் கண்ணை வச்சான் சார், எந்த கண்ணை வச்சானோ தெரியும். புருஷர்கள்லாம் ஸ்திரீகள் மிக்சியில மாவாட்டின்றத பார்த்தா அதை குளிச்சு போயிடுமா, அது என்ன மாதிரி அப்படிங்கிறோம். இந்த கண்ணுல அவ்வளோ சக்தி இருக்கோ இல்லையோ, அப்படி இருந்ததுன்னா ஏன் இவன் இப்படி இருக்கா திண்டாடுறான் தெரியல, என்னெல்லாம் வா சொல்றான். அது கண்கள்ல ஏதோ விசித்திரமான சக்தி இருக்குங்கிறது ஆமாமர ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியறதோ இல்லையா. சில பேர் பார்த்தா போறோம் கிருஷ்ணார்பணம், அது எடுத்துட்டக்காரி ஏன் சுவாமி மா கண்ணுல ஏன் அவ பாக்குற தீரே பார்த்தாலே போடும் ஒரு மாதிரி. அதுக்கு என்ன பகவத் தியானம் அப்பதான் தெரியும். அகையல் அம்பாள் என்ன பண்ணினாலா, நான் கண்களை மூடினேனேயானால் உலகங்கள் அழிந்து விடும், உலகங்கள் அழிந்து விட்டால் அவளுக்கு கொடுத்ததான ஒரு சந்தர்ப்பம் கெட்டு போயிடும். இந்த 100 வயதுக்குள்ள அவ ஒரு குரு அடையணும், அவர்கிட்ட இருந்து தத்துவத்தை கேட்கணும், அந்த கேட்டதான தத்துவத்தை நமதாக ஆக்கிக் கொள்ளணும், இந்த ஜென்மம் அதை முக்தியை பெறணும். அதுக்காக உபாசனா மார்க்கங்கள், கர்ம மார்க்கங்கள், ஞான மார்க்கங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். பக்தி மார்க்கம் விசேஷமா இருக்கு. இந்த பக்தி மார்க்கத்தை வளர்றதுக்காகத்தான் பகவத் ராமானுஜன் ஆரம்பிச்ச வல்லப நெல்பா இருக்க எல்லோரும் பண்ணியிருக்க, நாரதர் பக்தி சூத்திரங்களே எழுதியிருக்க. இத்தனைக்கு மேல ஞான மார்க்கம், அந்த பக்தி மார்க்கம் வரணுமே ஆனால் முதல்ல கர்மாக்களை பண்ணணும், ஸ்ரத்தையோட இருக்கணும். ஸ்ரத்தா பக்தி சேர்ந்துமே அதுக்கப்புறம் ஞானம் வரும், சித்த சுத்தி வரும், ஞானம் வரும். அந்த ஞானத்தினால அந்த தத்துவத்தை நீங்க அறியலாம். ஆகையால் உங்களுக்கு கொடுத்துதான் இந்த 100 வயசு நடுவில் நான் கண்ணை போட்டேன்னா என்னால உங்களுக்கு கண்டு போயிடுமோ இல்லையா. அதனால என்ன பண்றதுன்னா உலகங்களை அழிக்காம இருக்கணும், அழியாம இருக்கணும். அப்ப எல்லோருக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடப்படாது, அதுக்காக கண்ணம் போடுறதுங்க. பிரளயமுதயம் யாது ஜெகதி அப்படின்னு சந்தா நல்ல ஒரு சத்குருஷன் சொல்ற யாரு, வியாசர் வசிஷ்டர் மனு யாக்கியவல்கர் இப்படிப்பட்டதான மகான்கள் எல்லாம் தத்துவத்தை அறிந்ததான மகான்கள்லாம் அவா வாழ்ந்திய ஸ்மிருதிகள் இப்படி சொல்லியிருக்காம். அம்பாளுடைய கண்களை மூடினால் பிரளயம் ஏற்படும், கண்களை திறந்தால் மறுபடியும் உலகம் ஒரு அண்டம்னு சொன்னா 16 புவனங்கள், மேல 7 லோகங்கள், கீழே 6 லோகங்கள், எல்லாம் சேர்த்து இத்தனை லோகங்கள். இந்த 16 லோகங்களும் சேர்ந்து ஒரு அண்டமா? அது போல லட்ச கோடி அண்டங்கள் ஒரு சமயத்துல சிட்டி சென்றிருக்கலாம், பட் கண்ண முடியும் என்ன சக்தி பார்த்தல. ஒரு சின்ன பொருளை ஒரு ஆர்டிக்கல் எழுதணும்னு நீங்க என்ன அவஸ்தப்படுறீங்க? ஒரு பாட்டு பாடணும்னு அதுக்கு முன்னால 1/2 மணி நேரம் தொண்டை சரி பண்ணிட்டு என்னமோ பண்ற இடம் இல்லையா ஒவ்வொன்றுக்கும். ஆனா என்ன ஆச்சு, என்ன பெறதா சொட்டி ஆயிடுது இத்தனை உலகங்கள். அதே கண்ணை மூடினா ஏதோ ஆயிடுமோ ஜனங்களுக்கு அப்படின்னு பயந்துட்டு பண்ணலையா. இந்த பூமிய தாங்கிட்டு இருக்க கூடியதான மலைன்னு, மலைகள் அங்கங்க இருப்பதனாலதான் பூமியானது அப்படியே ஒரு கழிக்காம இருக்கு. ஒரு பக்கத்துல ஜனங்கள் இந்த பக்கம் இருந்துட்டு இருக்க, அது ஒரு கழிச்சு இந்த பக்கம் சமுத்திரத்துக்குள்ள உள்ள போயிட்டுதுன்னா என்ன பண்றது? அதுக்காக அந்த இடத்துல ஜனங்கள் இல்லாத இடத்துல வெறும் கற்களை இருக்கும். அப்படி பேலன்ஸ் பண்றதுக்காகத்தான் மலைகள்லாம் இருக்கு. மலைகள் பூமியிலேயே மலைகள் அங்கிங்க இருக்கு, பூமி முழுக்க ஜலத்துல அப்படியே முதங்கிட்டு இருக்கு. எல்லா ஜனங்களும் ஒரு பக்கம் வாங்கினா என்ன ஆகும்? அந்த பக்கம் உள்ள போயிடுமே, முழுகி போயிடுமே. அங்க முழப்படாதுங்கிற இடத்துக்குதான் ஜனங்கள் இல்லாத இடத்துல மலை வரும். மலையில ஜனங்கள் நிறைய இருக்க மாட்டேன். உலகத்துல மகிழ்ச்சியால் தான் வெயிட்டா, கல்ல மண்ணு வெயிட் இல்லையா? பூமாதாவுக்கு எது வெயிட் இல்லை? பூமாதாக்கு எது வெயிட் தெரியுமோ நான் நீங்க பண்ணினதான பாப்போம். பிசிக்கல் வெயிட் கிடையாது, 80 கிலோ 90 கிலோ அது வெயிட் கிடையாது மனுஷன். அவன் மனசுல இருக்கிற பாபம் அப்படி ரொம்ப பாபம் ஏற்பட்டதுனால பூமிக்கு பாரம் ஜாஸ்தி இருக்கு. அந்த பூபாரத்தை குறைக்கிறதுக்காகத்தான் ராமகிருஷ்ணாதி அவதாரம். பூமிக்கு என்ன பாரம்? கல்லு மண்டல பாரமா இல்ல? இந்த மனுஷியாளுடைய மனசுல இருக்கக்கூடியதான பாவம், இவ செய்யக்கூடியதான பாவம். ஞாபகம், நிஜமாகவே மனுஷனுக்கு பணம் இல்லாதது கஷ்டம் இல்லை, பணம் இல்லாததுனால ஜனங்களுக்கு இவனுக்கு ஏற்படக்கூடியதான ஒரு அவமானம் இருக்கு, அதான் அதிகமான கஷ்டம். நல்ல யோசனை பண்ணி பாருங்க, லோகத்துல நம்மகிட்ட இருக்கிறதோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம், அது இல்லை. ஆனா ஜனங்கள் நம்மளை பார்த்து ஒரு மாதிரி நினைக்கிற பார்த்தீங்களா, அதான் அதிகமான துன்பத்தை கொடுக்கிறது. அதே விதமாக இந்த பாபம் தான் மனுஷர்களுக்கு பூமிக்கு பாரம். அந்த பாபம் இருக்கக்கூடியதான மனுஷன் ஒரு பக்கத்துல இருந்தா அது மொழி போயிடுமோங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கா, என்னதுல மலையை வச்சுட்டு இருக்கா. அந்த மலைக்கு ராஜாவா இருக்கக்கூடியதான ஹிமவானுடைய பெண்ணு அப்படின்னு அந்த வம்சத்திலேயே எல்லோருமே நல்லது பண்ணணும்னு இருந்துட்டு இருக்கா. ஜனங்கள் மொழி போகப்படாதுங்கிறதுக்காக தான் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடியதான மலை இருக்கு. அந்த மலைக்கு பிறந்ததான பெண்ணாச்சு, இவ ஜனங்களுக்கு க்ஷேமம் கொடுக்கணும் தானே நினைப்பேன். ஸோ இந்த எண்ணங்கள்லாம் வம்சமா வரணும். பெரியவள் வரணும், அவளோட குழந்தைகளுக்கு வரணும், அவளுடைய குழந்தைகளுக்கு வரணும். ஆனா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வர்றது ரொம்ப கஷ்டம். தரணி தனர் அஜந்தியா தானே. ஆகையால் இன்னைக்கு நம்ம அம்மாவை பத்தி கேட்கிறோம், வேதங்கள் சாஸ்திரங்கள் வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா முன்னோர்கள் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்க, அந்த புண்ணியம் பண்ணினதுதான் அதனுடைய வயசு கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு. அது இல்லாமல் நல்ல வாசனை எல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு நம்ம நல்லது பண்ணலைன்னா என்ன ஆயிடும்? அடுத்த ஜெனரேஷன் கெடுதல் தான் வரும். இப்ப நம்ம நல்ல வழியில நம்ம முன்னோர்கள் பழனியான புண்ணியமானது நமக்கு எல்லாம் வசதியா இருக்கு. ஏதோ உத்தியோகம் இருந்தது, காசு இருந்தது, அப்படி இப்படி போறது. குழந்தைகள் நல்ல வாழா இருந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன, நீங்க நல்லது பண்ணலைன்னா அடுத்த ஜெனரேஷன்ல அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் கெட்டுப்படும். ஆகையால் தான் எல்லோருக்கும் ஒரு முக்கியமான கர்த்தவியம் நல்ல வழியில இருக்கணும், எப்பொழுதும் நல்லதையே பண்ணி கொண்டு இருக்கணும். அதை சொல்றதுக்காக தான் தரணியே தங்களுடைய கண்ணு திறந்ததுனால உலகங்கள்லாம் உண்டாச்சு. உலகங்கள் எப்படி உண்டாச்சு? நம்ம அப்படியே பார்வையால் உண்டாச்சு. இதான் வேதாந்தங்களை சொல்லும் பொழுது திருஷ்டி சிருஷ்டிவாதம் பார்த்ததுனால உலகம் உண்டாச்சு. உலகங்கள் நிஜமா இருக்கணும், அதில் நீங்க பார்த்து கண்ணை திறந்தே உலகம் உண்டாச்சு. கண்ண முடிதான் போயிடும்னே. இப்போ உலகங்கள்லாம் திருஷ்டியினால சிருஷ்டிக்கப்பட்டது. அதே போல அம்பாட்டிய திருஷ்டியினால சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாமே. தனியா வேற எதனாலேயே பிறந்தது இல்ல. அசேஷம் ஜெகத் 7-14 புவனங்கள் அதுல இருக்கக்கூடியதான பிராணிகள் அதுல இருக்கக்கூடியதான பொருள்கள் அவைகள்லாம் எங்கிருந்து உண்டாச்சு? அம்பாட்டிய பார்வையால உண்டாச்சு. இந்த பார்வையால உண்டாச்சு சக்தியினால உண்டாச்சுங்கிறது நமக்கு காட்டி கொடுக்கறதுக்காகத்தான் திரௌபதி மான சம்ரட்சணம்னு ஒரு எபிசோட தயார் பண்ணினார். மனுஷனுக்கு வாழ்க்கையில கஷ்டம் வருதுங்கிறத அந்த கஷ்டம்ங்கிறது இங்கேதான் பாரதந்த வாசி என்ன பண்ணுவா? நான் பிறந்தது நெருப்புல இருந்து பிறந்தா, வேற ஏதாவது சுத்தம் வேணுமா சொல்லுங்க. திரௌபதி யாருக்கு வாக்கப்பட்டா? அர்ஜுனனுக்கு வாக்கப்பட்ட. உலகத்திலேயே வில்லாளின்னு சொன்ன பார்த்தேவதனுர்தர அப்படி அந்த பாண்டவாளுக்கு வாக்கப்பட்ட. உலகத்துல யாரு சொன்னாலும் நல்லவள்னு சொன்னா நல்லவாழ்னா பாண்டவாளு தான் சொல்லுவான். வேற யாரும் இல்லை, எல்லோரும் சொல்றோம் அவ்வளவுதான். பகவானுடைய அனுகிரமே அவளிடத்துலதான் இருந்தது. ராஜாவுக்கு பொண்ணா பிறந்தா, பிறந்த இடமும் ரொம்ப நல்ல இடம், நெருப்புல பிறந்த சுத்தமானவள், எல்லாமும் ஆச்சு. கடைசியில என்ன ஆச்சுன்னு, அவ பண்ணியதான தப்புனால ராஜ்யம் போயிடுது. அவளுடைய மானமும் போகும்படியான ஒரு சந்தர்ப்பம் தான் வந்தது. அந்த சந்தர்ப்பத்துல 5 பேரும் இருக்க, சபையில எத்தனை பேர் இருக்க, பீஷ்மர் துரோணர் எத்தனை பேர் இருக்க, ஆனா எல்லாரும் வாய முடிக்க. ஏன் வாய முடிக்க? துரியோதனுக்கு பயப்படல. நாம ஏதோ கதையை தப்பா நடந்துட்டு இருக்கோம். துரியோதனுக்கு பயந்துட்டா பீஷ்மர் இருந்தா, பீஷ்மர் யுத்தம் பண்ணா துரியோதனன் நிப்பார. ஏன் துரோணர் எதிர்க்க வந்திருந்தாலும் துரியோதனன் நிப்பானா? ஏன் பண்ணலவா? அவளுக்குள்ள மனசுல ஒண்ணு இருக்கு. தர்மராஜ ஒரு காரியத்தை பண்ணா அது ரைட்டா தான் இருக்கும். தர்மராஜ எழுந்துன்னு தப்புன்னு சொல்லலேன்னா அது தப்பாக இருக்க தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வரும். தர்மராஜா ஒன்னும் மாயமோன்னு இருக்காரு. ஏன்னா இப்படிப்பட்டதான் சந்தர்ப்பத்தில் நம்ம பேசப்படாது. அந்த சந்தர்ப்பத்துல துஷாசனன் புடவை எழுக்கும் பொழுது மானம் போச்சுன்னா அப்புறம் வருமா? காசு போனா வரும், இது எது போனாலும் வரும், மானம் போனா வருமா? என்ன பண்றது? டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயினோ பிளேனோ கிடைச்சு இங்க இருந்து வந்துக்குள்ள மானம் போயிடும். அதனால துவாரகையில இருந்தே காப்பாத்துனா வார்த்தை பதங்களுக்கு சுவாரஸ்யம். ஏ துவாரகா வாசியம் காப்பாத்து. அந்த சந்தர்ப்பத்துல எங்க இருந்து புடவை கொடுத்தாங்க? அது ஏதோ ரிலையன்ஸ் கம்பெனிக்கு எங்கேயோ போன் பண்ணி இல்லை அனுப்புங்கன்னு சொன்னா நிற்குமா? அது எப்படி வந்தது? எப்படி தயார் பண்ணின? இதான் வியாசருடைய அறிவிப்பா. அது மாதிரி அம்பாட்டிய கண்கள் இது போல இந்த திருஷ்டாந்தம் கொடுக்கணும் தானே அப்படி எழுதியிருக்கார். ஒண்ணுமில்ல, அங்கிருந்து நினைச்சார் எல்லா காரணமும் இங்க வந்தாச்சு. அதே போல பார்வை பட்டா போறோம். ஆஸ்தே தேசிக நிறணம் நிலவை நிராஸ்தே தீட்சணைய கருணா. அந்த குருவனுடைய பாதம் இருந்தா போறோம், அவருடைய கண் பார்வை மேல வேலை பண்ண போறோம் அப்படின்னு அது காரணம். அதே போல குரு ரூபேத்வாம் நமாமி காமாட்சி. குரு ரூபமா இருக்கக்கூடியதான அம்பாட்டிய பாவம் மேல பட்டா போறோம் எல்லாம். ஆகையில் என்ன ஆச்சு? பதுன்மேஷாச்சாதம் ஜெகதி தமசேஷம் பிரளயதா. உங்களுடைய பார்வையினால ஏற்பட்டதான இந்த உலகம் முழுக்க இது பிரளயத பரித்ராதும். எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பண்ணக்கூடியதான முயற்சி எதுவும் இப்பதான் பகவான் நாமாவை கேட்கணும்னு ஆரம்பிச்சிருக்கோம். கேட்கணும், மந்திரத்தை செலுத்தணும், சேவத்தை அடையணும், வேதாந்தங்களை வாசிக்கணும். இந்த ஜென்மாவிலேயே எங்க மனசுல அது சாட்சாத்காரமா, அது தங்களுடைய அனுகிரகம் தான். ஆகையா நீங்க இப்ப கண்ணை மூடிவிட்டேன்ல, மறுபடியும் அப்படிதான் முதல்ல இருந்தானே ஆரம்பிக்கணும். மானிட பிதவியில போன ஜென்மா அதை கத்துன்றது எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஒன்னே ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கு, ஏன்னா உயிரோட இருக்கணும். குழந்தை பிறந்ததுமே கத்துறது பால் கொடுத்தது அப்புறம் தூங்குறது. அது ஒண்ணுதான் அது ஞாபகம் இருக்கே தவிர வறண்டு படுத்துக்கணும், உட்காரணும், எழுதுக்கணும், நடக்கணும், ஏதாவது ஞாபகம் இருக்க எல்லாம் வாழ்க்கையில கத்துக்கணும். ஆனா மற்ற பிராணிகளுக்கு பாருங்க, பிறந்ததுமே அந்த மீன் நீச்சல் அடிக்கிறது, உங்களுக்கு நீச்சல் அடிக்க முடியல, முழுகி போயிடுறது. ஏன்னா ஆறு அறிவு இருக்குன்னா எது உங்களுக்கு சுலபமா வந்தது சொல்லுங்க பாக்கலாம். ஒவ்வொன்றும் கட்டப்பட்டுதானே மனுஷன் வாழ்க்கையில கத்துட்டான். போன ஜென்மாவை நம்ம கத்துன்றதெல்லாம் அப்படியே நமக்கு இருக்குமே, ஏன்னா பிறக்கிறப்ப நம்ம இன்டெலிஜென்டா இருக்கணும். அதனால்தான் இந்த மானிட பிறவிங்கிறது சில அட்வான்டேஜ் இருக்கு, சில டிஸ்அட்வான்டேஜ். ஆனா இந்த ஒரு பிறவியில்தான் நீங்க அம்பாளை பார்க்க முடியும். மற்ற பிறவிகள் ரொம்ப கஷ்டம், ஏதோ ஆயிரக்கணக்கான யானைகள்ல ஒரு யானை என்ன பகவான பிரார்த்தனை பண்ணிட்டு மற்ற யானைகள்ல என்ன பண்ணிட்டு. ஆனா மனுஷர்கள் ஒவ்வொரு மனுஷனும் பகவான் அடையலாம். அந்த பகவான் காத்துட்டு இருக்காரு, நீங்க அனுகிரகம் பண்ணணும், நீங்க நினைக்கணும். நினைச்சா வரும் உங்களை ஆட்கொள்றதுக்காக சித்தமா இருக்கார். அப்படிப்பட்டதான் அந்த மானிட பிறவியில இவனுக்கு க்ஷேமம் உண்டாகணும், இவனுக்கு பிரளயத்தை அடையப்படாது. பிரளயம் வறுமையானால் இவன் பண்ணினதான முயற்சி போயிடும். குரு உபதேசம் பண்ணினா அதை கேட்டுட்டார், அடுத்த கட்டத்துல பிராணம் விட்டோம். என்ன லாபம் சொல்லுங்க பார்த்து, பிராணம் போறணும் போகணுங்கிறதுக்காகவே சுகஸ்வாமியை கூப்பிட்டாரு, கேட்டுட்டார். ஏழாவது நாள் பிராணம் போறதுன்னு தீர்மானமாச்சு. பரீட்சை மகாராஜா எல்லாத்தையும் விட்டார், உட்கார்ந்தார் கங்கை கரையில். அங்கிருந்து சுகஸ்வாமி வர, உங்களுக்கு நல்லதான சின்சியரிட்டி வந்தா குரு தானா கிடைப்பார், தேடி வந்து கொடுப்பார் குருவை. அம்பா எடுத்து சொன்னார், அவர் சொன்னார், எனக்கு ஏழு நாள் தான் வாழ்க்கை இருக்கேன். ஏழு நாள் எக்ஸஸ் அவர் ஏன்னா 40 நிமிஷத்துல கட்டாங்கருக்கு மோட்சம் வந்தது பார்த்தார். இந்த என்கரேஜ்மெண்ட் பார்க்கணும், உங்களுக்கு 7 நாள் இருக்கே சுவாமி, 40 நிமிடத்துல மோட்சத்தை அடைஞ்சிருக்காரு, கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஜன்மாத்தியாதிபராட்டு தேனேஷத்யாதி கவையே முக்கிய சூரையா தேஜோவாரி மிருதம் யதா இனிமயோ எத்திருதர்கோ மிருட தாம்லாஸ்திரேன சதா நிரத்த குஹகம் சத்தியம் பரம் தீமஹி அப்படின்னு ஆரம்பிச்சு பகவத முழுக்க சொன்னார். ஏழாவது நாள் என்னாச்சுன்னு கதை கேட்டுட்டே இருக்காரு. சமாதிக்கு போயிட்டார், பாம்பு வந்தது கிடைச்சது உடம்பெல்லாம் எரிஞ்சு போயிட்டு கிரெட்டா கூட அற்பட சுக்கர சுவாமிகள் போயிட்டார். சரீரத்துக்கு தானே மரணம், அவர் பாட்டு ஆனந்தமா இருக்கார். அப்படி ஒரு உயர்ந்ததான ஒரு நிலை. நாம ஏதோ முயற்சி பண்ணினா அந்த முயற்சி பாதியிலேயே அடைஞ்சு போச்சுன்னு இருக்கக்கூடாது. பகவான நம்பின வாழ் அம்பாள நம்பின வாழ்க்கை அம்பாளுக்கு மோட்டம் வர வரைக்கும் உங்களை விட மாட்டாங்க. நீங்க நமஸ்காரம் பண்ணிடும் இல்லையா அம்பாளுக்கு, ஒரு தரம் நமஸ்காரம் பண்ணிட்டே இல்லையா, அவ்வளவுதான். இனிமேல நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்காகத்தான் அம்பாள் என்ன பண்ணிருக்கலாம், நான் கண்ணை மூடுறது இல்லையே தவிதம் பண்ணிருக்கலாம். பரிசிராசம் பிரளயத பரிசிராசம் சங்கே பரிசனிமே சவதிருஷா, இதனால்தான் உங்க கண்கள் மறந்து போயிடுதோ என்னமோ கண் கொட்டுறதுன்ட்டா. அயல் கண் கொட்டாம அம்பாள் இருக்கா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், நம்மளை காப்பாத்துறதுக்காக. அய அம்பாளுடைய கண்கள்ல இருக்க கொடுக்கிற அந்த நிலைய, கண் கொட்டாத நிலையானது அம்பாளுடைய காருண்யத்தை காட்டுறது. நம்ம மேல இருக்கக்கூடியதான அவ்யாஜமான ஒரு கருணா, அவ்யாஜ கருணா மூர்த்தி அஜ்ஞானத்வாந்த தீபிகா அப்படின்னு சொல்றாலே அந்த ஸ்வரூபத்தை காட்டுறது. ஆகையால் கண்களை விசேஷமா தியானம் பண்ணணும், அம்பளை பார்க்கும் பொழுது கண்களை பார்க்கணும். அந்த மேல போய் சொல்ல போற ஒரு ஸ்லோகத்துல துஷா திராகி எஸ்யா தரதடைத நீலோர் பலருதா, அம்மா உங்கள் கண் பார்வை மேல பட்டாலே பொறுமை வேற ஒண்ணும் கேட்கணும். எஸ் ராமம் நபஸ்தேத்து எந்த ராமம் நபஸ்தி வாழ்க்கைய சாபல்யம் நினைச்சான். இல்ல தான் ராமனை பார்த்தாலே போறோம், இந்த ரெண்டும் விழாதவ நான் ஏன் பிறந்திருக்கேன். அப்படி அந்த அப்பாட்டிய பார்வை ஒரு நாள் இந்த மேல வேணும். இல்ல நீங்க அப்பாட்டிய பார்வை பார்க்கணும், பார்த்தவையானா எங்க நேரம் பாக்குறது இல்ல சுதயத்திரமா. கண்ண முடியா ஒரு நாளைக்கு தியானம் பண்ணிட்டே இருந்தா அம்பாட்டிய கண்கள் உங்க இதயத்து கண்ணுக்கு தோணணும். தோணினா போறோம், அதுக்கப்புறம் எல்லாமே தானா ஆட்டோமேட்டிக்கா வரும். நான் ஏன் இது விசேஷமான இந்த சொல்லியிருக்கேன் ஸ்லோகத்துல, இதுல உலகத்தை உண்டு பண்ண கூடியதான திறமை எங்க சொல்றது? எதோவா இமானி பூதா நிஜாயந்தே அப்படிங்கிற வேதங்கள் எதை சொல்றதோ அதான் சொல்றது. உலகத்தினுடைய சிருஷ்டி பத்தி சொல்றதோ இல்லையா? அதே போல இந்த ஸ்லோகத்தை வாசமையான நபும்சகத்துவம் போகும், குழந்தைகள் பிறக்கும், பிதிருதோஷங்கள் இருக்கிறதுமையானா நமக்கு வம்சம் விருத்தி ஆகாம இருக்கும், பிறக்கிறவா வெறும் பெண்ணா தான் பிறக்கும், ஆண்கள் இல்லாமல் போயிடும், அவளுக்கும் வழி சொல்லு, அந்த பொண்ணுக்கு பையன் பிறந்தா வரும், இவாளுடைய வம்சம் வந்துடும், தௌவித்திரனும் பையன் மாதிரி இருக்கான், அப்படி இந்த வம்சத்துல அதுவும் நின்று போயிடுது அப்படிங்கிறது இல்லாமல் எதுக்கு? நம்ம தர்மங்கள் சாஸ்வதமா இருக்கணும், அந்த சாஸ்வதமான தர்மத்துக்கு வேண்டியதான சுரூபம். அதோட இல்லாமல் சில பேர்லாம் சாஸ்திரம் தர்ப்பணம் இவர்கள்லாம் குழந்தைகள் பண்ணினா தான் வேணும்னு எதிர்பார்க்கல, தன்னுடைய சக்தியினாலேயே மோட்சத்தை அடையலாம், அப்படி சில எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம். அதே போல எல்லாம் இந்த ஸ்லோகத்தை வாசம் அப்படி வரும், நமக்கு பின்னால இருக்கிறவா நம்பிக்கை இல்லை சார், அப்படம் பண்ண மாட்டான், சாதனம் பண்ண மாட்டான், என்ன ஆச்சு நமக்கு பின்னால என்ன ஆகுமோ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இந்த ஸ்லோகத்தை வாசல் என்ன போறோம், உங்களுக்கு தானா உயர்ந்ததான ஒரு நிலை வரும், மோட்சாந்தமான ஒரு ஸ்தி வரும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் சொல்றது. நிமேஷோன்மேஷாபியாம் பிரணயம் உதயம் வியாதி ஜெகதி சவேத்யாஹு சந்தோ தரடி தனராஜன்யதனயே ததுன்மேஷாஜ்யாத் த்வதுன்மேஷாஜ்யாதம் ஜெகதிதம் அசேஷம் பிரணயத பரித்ராதும் சங்கே பரிஹிருத நிமேஷாஸ்தவதுதா.